அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 24 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்தியா இலங்கையில் நடக்கவுள்ள காமன்வெல்த் உச்சி மாநாட்டினை முழுதுமாக புறக்கணிக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றியிருக்கும் தீர்மானம் குறித்த செய்திக்குறிப்பு.
இலங்கை தமிழர்கள் சுதந்திரமாகவும் சிங்களர்களுக்கு இணையாகவும் வாழ இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கும் வரை காமன்வெல்த் கூட்டமைப்பில் இருந்து இலங்கை நாட்டை தற்காலிகமாக நீக்கி வைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் இந்திய பேரரசை தமிழ்நாடு சட்டமன்ற.
இலங்கையின் போரின் இறுதிக்கட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்த ஒரு சர்வதேச விசாரணைக்கு இலங்கை அரசு ஒத்துழைக்குமா என்பதற்கு பாதுகாப்பு செயலர் கோத்தாபய ராஜபக்சே அளிக்கும் பதில்.
பின்னர்
பழம்பெரும் இந்திய திரைப்பட பாடகர் மன்னா டே காலமானது குறித்த குறிப்பு.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்குநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஜெர்மனியின் ஆட்சித் தலைவி அஞ்சலா மெர்க்கல் அம்மையாரின் கைத்தொலைபேசி உரையாடல்களை அமெரிக்க ஒற்றாடல் பிரிவு உளவாளி நிறுவனங்கள் ஒட்டுக்கெட்டு வந்துள்ளன என்ற குற்றச்சாட்டு தொடர்பாக தம்மை வந்து சந்திக்கும்படி ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்க தூதருக்கு அழைப்பாணை அனுப்பியிருக்கிறது. ஜெர்மன் வெளியுறவு அமைச்சரை அமெரிக்க தூதர் சந்திப்பது முன்னர் நடைபெற்றாத அசாதாரண நடவடிக்கை என்று கருதப்படுகிறது. மெர்க்கல் அம்மையாரின் தொலைபேசிகளை நாங்கள் இப்போதெல்லாம் ஒட்டுக்கேட்பது இல்லை என்று அமெரிக்கா வெளியிட்டுள்ள கருத்து பற்றி ஜெர்மனியின் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல பிரான்ஸ் நாட்டில் 70 மில்லியன் பிரெஞ்சு தொலைபேசி உரையாடல்களை அமெரிக்க ஒற்றர்கள் ரகசியமாக ஒலிப்பதிவு செய்தார்கள் என்று தகவல் கசிந்ததால் பிரான்ஸ் அமெரிக்காவிடம் கண்டனம் தெரிவித்தது. இன்று பிரசல்ஸில் நடைபெறும் ஐரோப்பிய உச்சிநிலை மாநாட்டில் நிகழ்ச்சி நிரலை இந்த அமெரிக்க ஒற்றாடல் வேவு குற்றச்சாட்டுகள் மறைத்து நிற்கலாம் என்று கருதப்படுகிறது.
பிரான்சில் பெரும் செல்வந்தர்களுக்கு 75% வருமான வரி விதிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரான்ஸ் கால்பந்தாட்ட கழகங்கள் வரும் நவம்பரின் கடைசி வார நாட்களில் போட்டிகளில் விளையாடாமல் பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளன. அரசின் இந்த நடவடிக்கை தங்களின் சிறந்த விளையாட்டு வீரர்களை நாட்டை விட்டு வெளியிட்டு விடும் என்று விளையாட்டுக் கழகங்கள் கூறுகின்றன.
À la fin du mois, un week-end sans match. Sans match.
ஆனால் நாட்டில் நிதி நெருக்கடி நிலவுகின்ற காலப்பகுதியில் செல்வந்தர்கள் தங்களின் பங்கை செலுத்த வேண்டியது அவசியம் என்று அரசாங்கம் கூறுகிறது. போட்டி பகிஷ்கரிப்பு நடக்க இருக்கின்ற இதே காலப்பகுதியில் சூப்பர் டேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த வரி விதிப்பு தொடர்பில் நாடாளுமன்றம் வாக்களிக்க இருக்கிறது.
கொல்கத்தாவில் உள்ள இந்திய தனியார் மருத்துவமனை மருத்துவர்களின் கவனக்குறைவு காரணமாக 36 வயதான இந்திய வம்சாவளி அமெரிக்க மருத்துவர் அனுராதா சஹா உயிரிழக்க நேரிட்டமைக்கு இந்திய உச்சநீதிமன்றம் முன்னொருபோதும் வழங்கப்படாத மிகப்பெரும் இழப்பீட்டுத் தொகையாக சுமார் 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருக்கிறது. மருத்துவர் அனுராதாவும் அவருடைய கணவர் மருத்துவர் குணால் சஹாவும் அமெரிக்காவின் ஒஹாயோ மாநிலத்திலிருந்து 15 வருடங்களுக்கு முன்னர் விடுமுறைக்காக கொல்கத்தா சென்றபோது அனுராதாவுக்கு ஏற்பட்ட சரும நோய்க்காக மருத்துவமனை தப்பான சிகிச்சை வழங்கியதால் மருத்துவர் அனுராதா உயிரிழந்தார். இன்றைய இந்த தீர்ப்பு தவறான மருத்துவ சிகிச்சைகளை தடுக்கும் என்றும் உயிர்களை காப்பாற்றும் என்றும் கணவர் மருத்துவர் குணால் சஹா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.
இதனிடையே 17 வயது சீன யுவதியொருவர் அவரது நெஞ்சு பகுதியில் வளர்க்கப்பட்ட தோலை கொண்டு முகமாற்று சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். சு ஜியான்மே என்ற இந்த யுவதியின் தொடையிலிருந்து முதலில் திசு ஒன்று எடுத்த மருத்துவர்கள் அதனை அவரின் இடது தோள்பட்டையின் சற்று கீழே பொருத்தியிருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து வளர்த்து எடுக்கப்பட்ட தோலை பின்னர் முகத்தில் ஒட்டி தைத்திருக்கிறார்கள். 5 வயதில் தீ விபத்தொன்றில் சிக்கி சிதைந்து போன இந்த பெண்ணின் முகத்தையே மருத்துவர்கள் இந்த சிகிச்சை மூலம் மாற்றியிருக்கிறார்கள். இதேவேளை மூக்கு நெற்றியில் வளர்ந்திருந்த நபர் ஒருவருக்கும் அண்மையில் இதேபோல மூக்கு மாற்று சிகிச்சை சீனாவில் நடந்தமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் மிக முக்கியமான சிற்பிகளில் ஒருவரான சர் அந்தனி கரோ காலமானார். அவருக்கு 89. 1960களின் ஆரம்பத்தில் அவர் படைத்த சுருக்க சிற்பங்கள் பொதுமக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தன. பிரகாசமான வர்ணம் தீட்டப்பட்ட அவருடைய சிற்பங்கள் மற்றவர்களின் சிற்பங்களைப் போல அல்லாமல் உயரமான ஒரு மேடையில் வைக்கப்படாமல் நில மட்டத்திலேயே வைக்கப்பட்டிருந்தன. இப்படியாக கண்காட்சிகளில் தோன்றும் பாரம்பரிய சிற்பங்களிலிருந்து மாறுபட்ட கரோவின் சிற்பங்கள் ஐரோப்பிய அமெரிக்க சிற்ப அபிமானிகளின் மனதை கவர்ந்தன. உலகின் முன்னணி அருங்காட்சியகங்கள் சர் அந்தனி கரோவின் சிற்பங்களை தேடி வாங்கி பத்திரப்படுத்த ஆரம்பித்தன.
கென்யாவில் கடந்த மாதம் வெஸ்ட்கேட் பல்பொருள் அங்காடி கட்டடத்தில் இஸ்லாமிய ஆயுதாரிகள் நடத்திய தாக்குதலின் போது அங்கு இராணுவத்தினர் பொருட்களை கொள்ளையிட்டதாக செய்தி வெளியிட்ட ஊடகவியலாளர்களை கென்னிய போலீஸ் தலைமை அதிகாரி எச்சரித்திருக்கிறார். இன்னும் அதிக அளவான பொதுமக்கள் துப்பாக்கிகளை வைத்திருக்க வேண்டுமா என்று ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார். சூப்பர் மார்க்கெட் ஒன்றிலிருந்து இராணுவத்தினர் பொருட்களை எடுக்கும் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை தொடர்பான தமிழக செய்தி ஒன்று. இலங்கையில் எதிர்வரும் காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா முழுதுமாக புறக்கணிக்க வேண்டும் என்று கோரும் தீர்மானம் ஒன்று தமிழக சட்டப்பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்த செய்தி ஒன்றை தருகிறார் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் டி என் கோபாலன்.
தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதல்வர் ஜெயலலிதா 2009 உள்நாட்டு போரின் இறுதிக்கட்டத்தில் அப்பாவி இலங்கை தமிழர்கள் பலர் கொல்லப்பட காரணமாயிருந்தவர்கள் மீது இன்னமும் பன்னாட்டு விசாரணை ஏதும் நடைபெறவில்லை, மேலும் அங்கே மறுவாழ்வு பணிகள் சரிவர மேற்கொள்ளப்படவில்லை, தமிழர்கள் தொடர்ந்து இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்தப்படுகிறார்கள் என குற்றம் சாட்டினார். இப்பின்னணியில் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என வலியுறுத்தும் தீர்மானத்தினை அவர் முன்மொழிந்தார்.
நவம்பர் மாதம் இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டினை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்றும் பெயரளவிற்கு கூட ஒருவரும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள கூடாது என்றும் தெரிவித்து, இதுபோன்ற நடவடிக்கை இலங்கை தமிழர்கள் மீது நியாயமான அணுகுமுறையை இலங்கை அரசு எடுக்க வழிவகுக்கும் என்றும் கோடிட்டு காட்டி ஒரு விரிவான கடிதத்தினை நான் பாரத பிரதமருக்கு 17/10/2013 அன்று எழுதியுள்ளேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் இதே கோரிக்கையினை வலியுறுத்தி வருகின்றன. எனினும் மத்திய அரசு இந்த பிரச்சினை தொடர்பாக ஒரு திடமான தீர்க்கமான முடிவை இன்னமும் எடுக்கவில்லை. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கோரிக்கைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலும் தமிழக மக்களின் உணர்வுகளை தெரிவிக்கும் வகையிலும் கீழ்காணும் தீர்மானத்தினை நான் முன்மொழிகிறேன். தீர்மானம்: தமிழக மக்களின் ஒருமித்த கருத்திற்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து இந்த ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கை நாட்டில் நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டினை இந்தியா முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என்றும் பெயரளவிற்கு கூட இந்திய நாட்டின் சார்பாக பிரதிநிதிகள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாதென்றும் இதுகுறித்த இந்தியாவின் முடிவை உடனடியாக இலங்கை நாட்டிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் இலங்கை தமிழர்கள் சுதந்திரமாகவும் சிங்களர்களுக்கு இணையாகவும் வாழ இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கும் வரை காமன்வெல்த் கூட்டமைப்பில் இருந்து இலங்கை நாட்டை தற்காலிகமாக நீக்கி வைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் இந்திய பேரரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது.
காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் அத்தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. குறிப்பிடத்தகுந்த இலங்கை ஆய்வாளர் கர்னல் ஹரிஹரன் 2009 இன்று வரை தொடர்ந்து இலங்கை தமிழருக்கு இழைக்கப்பட்டு வரும் அநீதிகளின் காரணமாக கொந்தளிக்கும் தமிழக மக்களின் உணர்வுகளை தீர்மானம் பிரதிபலிக்கிறது என்ற வகையில் அது வரவேற்க தகுந்ததே, ஆனால் அத்துடன் நின்றுவிடக்கூடாது என்றார்.
இதற்கு மேலே என்ன செய்யணும்? ஏன்னா தமிழ்நாட்டில் யாரும் எந்த கட்சியும் ஒரு ஒருங்கிணைந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டுக்கு இலங்கையில் உதவ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு முழுமையான ஒரு திட்டத்தை வைக்கல பொதுமக்களுக்கு முன்னால். அதனால் இது மாதிரி வெறுமன ஒரு ரெசல்யூஷன் மட்டும் பாஸ் பண்ணிட்டாக்க என்ன சாதிக்க முடியும்?
மேலும் பிரதமர் மன்மோகன் சிங் காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்பது குறித்து தமிழக கண்ணோட்டத்தில் மாத்திரம் முடிவு செய்ய முடியாது என்றவர் இந்தியாவின் இலங்கை கொள்கையின் பல்வேறு பரிமாணங்களை விளக்கினார்.
இந்தியாவினுடைய இலங்கை கொள்கையில் 3 பகுதிகள் இருக்கின்றன. முதலாவது, இலங்கையும் இந்தியாவும் சேர்ந்து ஒருங்கிணைந்த பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 2 நாடுகளுக்கும் நடக்கும் எந்த விதமான பாதுகாப்பு குந்தகம் மற்ற நாட்டை தாக்கும். இரண்டாவது, வணிகம். இந்தியாவும் இலங்கையும், இலங்கை தான் முதல் நாடு இந்தியாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு ஒப்பந்தம் பண்ணாங்க. அதன்படி 2 நாடுகளுக்கும் இடையே பெருவாரியான பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி மிக மலிவான விலையில் இன்னொரு நாட்டில் கொண்டு சென்று விற்க முடியும். இந்தியாவிலிருந்து நிறைய மூலதனம் போயிருக்குது இலங்கையில் தொழில் நடத்த மற்றும் பல்வேறு வணிகம் செய்ய. இதற்காக அதே மாதிரி இலங்கையிலிருந்தும் வந்திருக்கு.
சீனா இலங்கையுடன் வர்த்தக உறவுகளை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா அசட்டையாக இருந்துவிடக்கூடாது. மேலும் அதிகார பகிர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளில் தீர்வு காணவும் இலங்கையுடன் நல்லுறவு அவசியம் என்றவரிடம் நான் கேட்டேன்.
ஆக நீங்கள் சொல்வதிலிருந்து இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த மக்களின் அபிலாஷையை பிரதிபலிப்பதாக இருந்தாலும் கூட இந்தியா எதிர்கொள்கின்ற மற்ற பல்வேறு பிரச்சனைகளை மனதில் கொண்டு சிக்கல்களை மனதில் கொண்டு முற்றிலுமாக பிரதமர் இம்மாநாட்டை புறக்கணிக்க மாட்டார், அவர் தன்னுடைய பிரதிநிதியையாவது அனுப்புவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
முற்றிலும் சரி, இதுதான் நான் சொல்வதே தான்
என்றார் ஹரிஹரன்.
சென்னையிலிருந்து டி என் கோபாலன். இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் இலங்கையில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் மாநாடு குறித்த சர்ச்சையிலும் எதிரொலிக்கையில் சமீபத்தில் அங்கு சென்ற பிபிசி செய்தியாளர் ஃபெர்கல் கீன் இலங்கையில் போருக்கு பின்னரும் நிலவும் மனித உரிமைகள் பிரச்சனைகள் குறித்து வழங்கும் ஒரு பெட்டகம் தொலைக்காட்சிக்காக தயாரிக்கப்பட்ட இந்த பெட்டகத்தை வானொலி வடிவமாக வழங்குகிறார் சிவகன்.
தமிழர்கள் வாழ்கின்ற வடக்கில் காமன்வெல்த்தை வரவேற்பதற்கான அணிவகுப்பில் தமிழர்கள் சிலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்று இதனை ஏற்பாடு செய்திருந்தது. விடுதலை புலிகளை இராணுவம் வெற்றி கொண்டதை முன்னிட்டு அமைக்கப்பட்ட நினைவு தூபிக்கு அருகாகவும் அவர்கள் செல்கின்றார்கள். இதன் மூலம் அங்கு அமைதி திரும்பி திறநிலை தோன்றிவிட்டதாக இலங்கை காண்பிக்க விளைகின்றது. ஆனால் இவர்களெல்லாம் இலங்கை அரசாங்கத்தால் சிவில் பாதுகாப்பு படைக்கு ஆட்சேர்க்கப்பட்ட தமிழ் உறுப்பினர்கள்.
இப்போ நிலைமை சந்தோஷமான நிலைமையாக தான் இருக்குது. எல்லாரும் சந்தோஷமாக வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்குது அரசாங்கம். சந்தோஷமாக சிஎஸ்டி சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில்
அரசாங்கம் தமக்கு எல்லா வசதிகளையும் செய்து தந்திருப்பதாக இவர் கூறுகின்றார். சில தசாப்தங்களுக்கு பிறகு இங்கு முதலாவது மாகாண சபை தேர்தலும் நடந்திருக்கின்றது. அரசாங்கத்தால் கூறப்படுகின்ற நல்லிணக்க திட்டத்தின் கீழ் 12,000 விடுதலை புலிகளும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் சொல்லும் விடயங்களுக்கு எதிராக ஐநா புலனாய்வாளர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் ஆதாரங்கள் சவால் விடுகின்றன. அடக்குமுறை பரவலாக இருப்பதாகவும் தண்டிக்கப்படாதவர்களாக படையினர் இருப்பதாகவும் அவை கூறுகின்றன. அரச கொடூரங்களை அனுபவித்தவர்களாக கூறப்படுபவர்கள் சிலரை நாங்கள் சந்தித்தோம். அவர்களது அடையாளங்கள் மறைக்கப்படுகின்றன. அடுத்தடுத்த அரசாங்கங்கள் எல்லாம் கடுமையான சித்திரவதையை செய்திருக்கின்றன. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அடக்குமுறை மிகவும் அதிகம் என்று செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். போரின் பொழுது இந்த நபர் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைதானார். ஒப்புதல் மாக்கு மூலம் வாங்குவதற்காக அவர் சித்திரவதைக்கு ஆளானார்.
நாங்கள் வந்து அவங்க கொடுக்குற சித்திரவதைக்கு எதையுமே நாங்கள் செஞ்சோம்தான் நானாக ஒத்துக்கிட்டதுக்கு அவ்வளோ சித்திரவதை அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாத சித்திரவதைங்க நமக்கு எனக்கு கொடுத்தாங்க. நான் எதையும் நான் தான் பிளாஸ்ட் பண்ணேன் கூட நான் சொல்லியிருக்கேன். ஏன் சோப்பின் பேக்கை போட்டு கழுத்தை கட்டி சிகரெட்டில் சுட்றானுங்க, தொங்க வைக்கிறானுங்க, அடிக்கிற அடி
ஆணுறுப்பில் அடித்தே ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டதாக அவர் கூறுகின்றார். தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு எதிராக பாலியல் வல்லுறவு மற்றும் பாலியல் வன்செயல்கள் பரவலாக மேற்கொள்ளப்பட்டதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் கூறியிருக்கின்றது. அரசாங்கம் அதனை மறுத்திருக்கின்றது. ஒரு மறைவிடத்தில் முன்னாள் பெண் போராளி ஒருவரை சந்தித்தோம். 4 மாதங்களுக்கு முன்னதாக இறுதியாக விசாரிக்கப்பட்ட பின்னர் இவர் மறைந்தே வாழ்ந்து வருகின்றார். திரும்பவும் கைது செய்யப்பட்டால் மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக அறிந்து விடுவேன் என்று அவர் கூறுகின்றார்.
பாலியல் ரீதியாக நான் இராணுவத்திட்ட துன்புறுத்தப்படக்கூடாது வருது வந்து என்ன பிடிச்சி கொண்டு போனால் துன்புறுத்திக்கணும் கொண்டே வச்சு அவையால் துன்புறுத்தப்பட்டு நான் திரும்பி வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவையால் நான் கற்பழிக்கப்படக்கூடாது மையமாக வச்சுட்டு அக்கா தான் நான் இதை கொண்டே தெரிகிறேன்.
என்னை யார் காப்பாற்றப் போகின்றார்கள் என்று அவரை கேட்கின்றார். இப்போதைக்கு அவர் இங்கு மறைந்திருக்கின்றார். ஆனால் நீண்ட நாட்கள் அப்படி இருக்க முடியாது. அவரது மரண பயத்துக்கு காரணமே சட்டத்தின் பாதுகாவலர்கள் அல்லவா? போரின் இறுதியில் பெருமெடுப்பில் துஷ்பிரயோகங்கள் நடந்துள்ளதாக கூறப்படுகின்றது. போர் பகுதியில் மக்களின் உடைமைகள் இன்னமும் சிதறி கிடக்கின்றன. 40,000 பேர் வரை இங்கு இறந்திருக்கலாம் என்று ஐநா கூறுகின்றது. இங்குதான் போர் முடிவுக்கு வந்தது. 10,000+ மக்கள் போர்க்குற்றங்களை எதிர்கொண்ட இடமாகவும் இது கூறப்படுகின்றது. வகை தொகையற்ற செல் தாக்குதல்கள் நடந்தன. பிடிக்கப்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஏனையவர்கள் இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டனர். ஆனால் இதனை அரசாங்கம் மறுக்கின்றது. மூத்த போராளியான தனது கணவர் போரின் இறுதியில் சரணடைந்ததை தான் நேரில் பார்த்ததாக கூறுகின்றார் காந்தி கந்தசாமி. தனது 3 குழந்தைகளின் தந்தையை தேடி சட்ட நடவடிக்கையை இவர் இப்போ எடுத்திருக்கின்றார்.
என்ன படிப்பேன் தெரியும். சொப்பின் பேங்க் 2 ஷர்ட்டும் சாரமும் கொண்டு தான் போன வேறு தன்னை பிடிச்சா நீங்கள் கவலைப்படாங்கோ
தச்சமே உங்களுக்கு முன்னால் சுட்டான்னு நீங்கள் கவலைப்படாங்க. அம்மாங்கள்கிட்ட போங்க பாப்பினமன்ற
பொதுமக்களை மனித கேடயமாக பயன்படுத்தியதாக ஐநாவால் குற்றம் சாட்டப்பட்ட தப்பியோடிய மக்களை சுட்டுக் கொன்ற புலிகளை வென்றதற்காக தம்மை பாராட்ட வேண்டும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. தமது அரசாங்க விசாரணைகள் சுயாதீனமானவை என்றும் மனித உரிமை குழுக்கள் கூறுவது போல அவை போலியானவை அல்ல என்றும் கூறுகின்றார் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ்.
It is not simply a question of our intention to appoint an independent
சுதந்திரமான விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்ற ஒரு வெறும் நோக்கத்தில் நாங்கள் இருக்கவில்லை. அது ஏற்கனவே நடந்துவிட்டது. விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விசாரணை செய்ய வேண்டிய சில சூழ்நிலைகள் இருக்கின்றன. அதற்காக குற்றமே செய்து விட்டார்கள் என்றும் முன்கூட்டியே அனுமானிக்க வேண்டியதில்லை என்றார் அவர். சர்வதேச விசாரணை எதுவும் தேவையில்லை என்றும் அவர் கூறுகின்றார். வடக்கில் ஒரு வகையான அமைதி இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் இந்த அமைதியில் விடை தெரியாத பல கேள்விகளின் மௌனமும் கலந்திருக்கின்றது. அத்துடன் மிகுந்த பயமும் அங்கே இருக்கின்றது.
பெர்கல் கீனின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சிவகன். இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இந்த மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா ஏற்பாட்டில் ஒரு சர்வதேச விசாரணை நடக்க வேண்டும் என்ற குரல்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. இத்தகைய ஒரு விசாரணையுடன் இலங்கை அரசு ஒத்துழைக்குமா என்று பாதுகாப்பு செயலர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களிடம் கேட்டார் சமீபத்தில் அங்கு சென்ற பிபிசி செய்தியாளர் பெர்கல் கீன்.
இலங்கையில் நடந்ததாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்கள் குறித்த சர்வதேச சுயாதீன விசாரணை ஒன்றுக்கு தாம் ஒத்துழைக்க மாட்டோம் என்று இலங்கை அரசாங்கத்தின் பாதுகாப்புச் செயலர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பிபிசிக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியொன்றிலேயே அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார்.
Nothing to cooperate, that is not right, because our, why can't you, when you have all these things you can see, why do you underestimate Sri Lankans?
அதில் ஒத்துழைப்பதற்கு எதுவும் கிடையாது. ஏனென்றால் அது சரியானதல்ல. நாங்கள் செய்த இவ்வளவு விடயங்களை பார்த்த பின்னரும் நீங்கள் ஏன் இலங்கையர்களை குறைத்து மதிப்பிடுகின்றீர்கள்? நாங்கள் என்ன தரக்குறைவானவர்களா? நீங்கள் ஏன் அமெரிக்கா மீது சர்வதேச விசாரணை கோரவில்லை? ஆப்கான் அதிபர் சொல்லியிருக்கின்றார், அங்கு நடந்த மொத்தமான போரில் கொல்லப்பட்டவர்களை விட அமெரிக்காவின் ஆளில்லா உளவு விமான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள்தான் அதிகம் என்று. அப்படி இருக்கையே நீங்கள் அமெரிக்காவை கேட்கவில்லை? அவர்கள் பலம் மிக்கவர்கள் என்பதாலா? பயங்கரவாதத்தை எவ்வாறு ஒடுக்குவது என்பதை நாங்கள் உலகிற்கு காட்டியிருக்கின்றோம். போருக்கு பின்னரான நிலைமைகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து நாங்கள் காட்டியிருக்கின்றோம். அவற்றை இவரும் அங்கீகரிப்பது கிடையாது. ஆனால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார்கள். காணாமல் போனவர்கள் குறித்து நான் பல விசாரணைகளை நடத்தியிருக்கின்றேன். எவரும் முன்வரவில்லை. தமது ஆட்களை இராணுவத்திடமும் எவரும் கையளிப்பதற்கான சாத்தியம் எதுவும் இந்த போரின் போது இருந்திருக்கவில்லை. இந்த போரின் கடைசி 2 வருடங்களில் ஆயிரக்கணக்கில் இராணுவத்தினரும் இறந்திருக்கின்றார்கள். இது ஒரு கடுமையான போர். இதில் 2 தரப்பிலும் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள். நானே எனது பல அதிகாரிகளை இழந்திருக்கின்றேன். பல சந்தர்ப்பங்களில் சடலங்களை எம்மால் மீட்க முடியாமல் போய்விடும். அதனால் தான் பலர் காணாமல் போனதாக பலரும் கூறுகின்றார்கள். இலங்கை நிலைமை புரியாததால் தான் இதெல்லாம் நடக்கின்றது. தமது பிள்ளை மோதலில் இறந்துவிட்டது என்பதை பெற்றோர் நம்ப மறுக்கின்றார்கள். அவர்கள் காணாமல் போனதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். எங்கள் தரப்பிலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது என்றார் கோட்டபாய ராஜபக்ச. போருக்கான கட்டளையை பிறப்பித்தவர் என்ற வகையில் உங்கள் மீதும் போர்க்குற்றச்சாட்டு சுமத்தப்படலாம் அல்லவா என்று கேட்டதற்கு பதிலளித்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள்,
What I did was my duty and my duty to the country, my duty to the society.
நான் செய்தது எனது நாட்டுக்கான எனது கடமையைத்தான், சமூகத்துக்கான எனது கடமையை. அமெரிக்காவிலும் பயங்கரவாதத்துக்கு எதிராகத்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இத்தனைக்கும் அவர்களெல்லாம் நாட்டுக்கு வெளியே போய் சண்டை போட்டார்கள். நான் எது நாட்டில் தானே போராடினேன்? 30 வருடகால மனித படுகொலை நான் நிறுத்தியிருக்கின்றேன். இன்று மக்கள் இறப்பதில்லை. சிறார் போராளிகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போகின்றார்கள். பல பொருளாதார இலக்குகள் புலிகளால் முன்பு தாக்கப்பட்டன. இவையெல்லாம் இன்று நடப்பதில்லையே. இன்று இங்கு ஜனநாயகத்தை நாங்கள் திரும்ப செய்திருக்கின்றோம். மக்களை வேகமாக மீளக்கூடிய அமைத்திருக்கின்றோம். முன்னாள் புலிகளுக்கு பயிற்சி அளித்து அவர்களை விடுவித்திருக்கின்றோம். எந்த ஒரு நாடும் இந்த அளவுக்கு செயற்பட்டதில்லை என்றார் கோட்டாபய ராஜபக்ச.
இலங்கை பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச நமது பிபிசி செய்தியாளர் பெர்கல் கீனுக்கு வழங்கிய கருத்துக்களை தொகுத்து தந்தவர் சீவகன். இலங்கையில் போரின் போது படைகளிடம் சரணடைந்து பின்னர் தகவல் ஏதும் தெரியாமல் காணாமல் போன விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த எழிலன் நிலை குறித்த வழக்கு முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இது பற்றிய செய்தியுடன் வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கை அரசாங்கத்தின் உத்தரவாதத்தை அடுத்து இராணுவத்தினரிடம் சரணடைந்து தகவல்கள் எதுவும் தெரியாதுள்ள விடுதலை புலிகளின் முன்னாள் திருகோணமலை அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலன் உட்பட 5 பேர் தொடர்பான விசாரணைகள் வரும் டிசம்பர் மாதம் 2-3 தேதிகளில் நடைபெறும் என முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் இன்று அறிவித்திருக்கின்றது. வவுனியா மேல் நீதிமன்றத்தில் இவர்கள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஆட்கொணர்வு மனுக்களை பரிசீலனை செய்த மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தொடர்பான சம்பவம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெற்றிருப்பதனால் அது குறித்து விசாரணைகளை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். இதனை அடுத்து இந்த வழக்குகள் இன்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜராகி இருந்த மூத்த சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்கள் இந்த விசாரணைகள் துரிதமாக நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்து கூறி தொடர்ச்சியாக இந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்றுக்கொண்ட முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் என் கணேசராஜா அவர்கள் இந்த விசாரணைகள் டிசம்பர் மாதம் 2-3 தேதிகளில் நடைபெறும் என தெரிவித்திருக்கின்றார். இதன் போது நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த சட்டத்தரணி இந்த விசாரணைகளின் போது இராணுவத்தினர் தரப்பில் ஆஜராகுவதற்கென சட்டம் அதிபர் விசேடமாக ஒரு சட்டத்தரணியை அனுப்பி வைக்க இருக்கின்றார் என தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் சரணடைந்து தகவல்கள் எதுவும் தெரியாமல் இருப்பவர்களில் மேலும் 7 பேர் தொடர்பாக வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆட்கொணர்வு மனுக்கள் தொடர்பான விசாரணைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
சிறுவர் துஷ்பிரயோகங்கள் குறித்த குற்றச்சாட்டுகளை சரியாக விசாரணை செய்யாத நிலை குறித்து இலங்கையின் சிறுவர் பாதுகாப்பு சபையின் அலுவலர்கள் சங்கம் இன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளுடன் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவதை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவி அனுமா திசாநாயக்க மறுத்து வருவதாக குற்றம் சாட்டும் ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பில் நடைபெற்றது. இன்று பகல் மாதிவேல பிரதேசத்தில் அமைந்துள்ள தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பிரதான காரியாலயம் முன்பாக ஒன்று கூடிய இலங்கை சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகளின் சங்கத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கருத்துக்களை தெரிவித்தார் இலங்கை சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகளின் சங்கத்தின் செயலாளர் கே கே கீர்த்தி
ரத்ன.
தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவி அனுமா திசாநாயக்க தனது அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி வருகின்றார் என்பதே எமது குற்றச்சாட்டு. வவுனியா உட்பட நாட்டின் பல பகுதிகளில் சிறுவர் துஷ்பிரயோக நடவடிக்கைகள் சம்பந்தமாக பெருமளவில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுகின்றது. ஆயினும் இது சம்பந்தமாக முறையான விசாரணைகள் எதுவும் நடத்தப்படுவதில்லை. சந்தேக நபர்களை கைது செய்வதையும் அந்த அதிகார சபை தவிர்த்து வருகின்றது. சட்ட ரீதியாக தனது கடமைகளை மேற்கொள்ளும் சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகளை பழிவாங்கும் நடவடிக்கையில் தலைவி அனுமா திசாநாயக்க தற்போது ஈடுபட்டுள்ளார். இவ்வாறு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் கைது செய்யப்பட்ட நுவரேலியா பிரதேசத்தைச் சேர்ந்த எமது அதிகாரியொருவர் தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனை நாம் கண்டிக்கின்றோம். எனவே சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமானால் தலைவி அனுமா திசாநாயக்கவை பதவி நீக்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இலங்கை சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகளின் சங்கத்தின் செயலாளர் கே கே கீர்த்தி ரத்ன. இந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக பிபிசியிடம் கருத்துக்களை தெரிவித்தார் இலங்கை சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பிரதி தலைவி சுஜாதா குலதுங்க.
நாம்
இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கின்றோம். முறைப்பாடுகள் சம்பந்தமாக முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகளை நாம் பழிவாங்குவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானதென்றே கூற வேண்டும். நுவரேலியா பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட சிறுவர் பாதுகாப்பு அதிகாரி நீதிமன்றம் விடுத்த உத்தரவுக்கமையவே விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தலைவி அனுமா திசாநாயக்கவுக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றே கூற வேண்டும் என்று தெரிவித்தார் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பிரதி தலைவி சுஜாதா குலதுங்க.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. வங்கதேசத்தில் டாக்காவின் புறநகர் பகுதியில் ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்று இடிந்து விழுந்து அதில் வேலை செய்த 1000+ மேற்பட்ட தொழிலாளர்கள் கொல்லப்பட்டு சம்பவம் நடந்து 6 மாதங்களாகின்றன. நிலைமைகள் இந்த காலகட்டத்திலே தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கின்றன? பிபிசியின் இணையதள குறிப்பை தமிழ் தருகிறார் குமார் ராமலிங்கம்.
வங்கதேசத்தின் ராணா பிளாசா ஆடைகள் தயாரிக்கும் ஆலையில் விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களில் 94% இன்னமும் நஷ்டஈடு கிடைக்கவில்லை என்று ஆக்ஷன் எய்ட் தொண்டு நிறுவனம் கூறியிருக்கின்றது. விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு தீவிரமான காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் அவர்களால் பணிக்கு திரும்ப முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. ராணா பிளாசா கட்டிடம் கடந்த ஏப்ரல் மாதம் இடிந்ததில் 1130 பேர் பலியாகினர். விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களில் 1/3 பேரிடம் கேட்கப்பட்டதில் 94% தங்களுக்கு எந்தவிதமான சட்ட உதவியோ நஷ்டஈடோ கிடைக்கவில்லை என்று கூறுகின்றனர். அத்தோடு விபத்தில் தப்பியவர்களில் 92% இதுவரையில் பணிக்கு திரும்பவில்லை. அதில் 63% உடல்பாக பறிகொடுப்பு, பக்கவாதம், அதீத உடல்வலி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரையில் பிரைமார்க் நிறுவனம் மட்டுமே நபர் ஒன்றுக்கு 191 அமெரிக்க டாலர்கள் என்ற ரீதியில் 3,300 பேருக்கு நஷ்டஈடு கொடுத்திருக்கின்றது. ராணா பிளாசா விபத்தில் சிக்கியவர்களில் ஒருவர்தான் ரிக்தா பேகம். இடிபாடுகளிலிருந்து இவரை மீட்பதற்காக இவரது கையை வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது.
আগে দুইটা হাত ছিল, এখন একটা হাত নাই, এখন তো একটু খারাপ লাগবে, কাজ করতে কষ্ট হয়।
ஒற்றை கையை வைத்து கொண்டு வேலை செய்வது கடினமாக இருக்கின்றது. ஒற்றை கையை வைத்திருப்பவர்களுக்கு யார் வேலை கொடுப்பார்கள்? நான் மறுபடியும் ஆடை தயாரிக்கும் நிறுவனத்திற்கு வேலைக்கு செல்வதற்கு தயாராக இல்லை. மறுபடியும் நான் அங்கு சென்றால் என் உயிரே போய்விடும் இந்த முறை என்று கூறினார் அவர். விபத்தில் சிக்கியவர்கள் பெரும்பாலானவர்கள் கடன் தொல்லையால் தவித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களில் 90% எந்தவிதமான சேமிப்பும் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த துணி விற்பனை நிறுவனங்கள் வங்கதேசத்தில் இருக்கின்ற ஆடை தயாரிப்பு ஆலைகளின் வேலை செய்யும் இடத்தின் தரத்தை உயர்த்த உறுதி பூண்டிருப்பதாக கூறுகின்றன. ஆனால் நீண்டகால நஷ்டஈடு தொடர்பாக பணியாளர்களின் சங்கங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் எந்தவிதமான உடன்பாடும் இதுவரையில் எட்டப்படவில்லை.
செய்தியை வழங்கியவர் குமார் ராமலிங்கம். இனி சுமார் 4,000 திரைப்பட பாடல்களை இந்தியாவின் பல மொழிகளில் பாடி மிக பிரபலமாக விளங்கிய திரை இசைப்பாடகர் மன்னா டே காலமானார். இவரது திரை இசை வாழ்க்கை பற்றிய ஒரு குறிப்பை வழங்குகிறார் சங்கீதா ராஜன்.
மானச மைனே வரும் என்ற இந்த ஒரு பாடலின் மூலம் லட்சக்கணக்கான மலையாள உள்ளங்களை கொள்ளையடித்தவர் மன்னா டே. ஹிந்தி, பெங்காலி, குஜராத்தி, மராத்தி, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல மொழி படங்களிலும் சுமார் 4,000 பாடல்களை பாடியுள்ள மன்னா டே இன்று பெங்களூரில் தனது 94 வயதில் உடல் நலக்குறைவால் காலமானார்.
நிஷாகந்தி பூத்தலோ களி கூட்டு காரணே மறந்து போயோ மானசமயினி வரும்.
மலையாள திரை ரசிகர்களால் மட்டுமல்லாது தென்னிந்திய திரைப்பட ரசிகர்களால் மறக்க முடியாத பாடலாக திகழும் இந்த மலையாள பாடலை மன்னா டே சலீல் சௌத்ரி இசையமைப்பில் தேசிய விருது பெற்ற செம்மீன் என்ற திரைப்படத்திற்காக பாடினார். பாரம்பரிய இசையில் பயிற்சி பெற்ற மன்னா டே 1942 தனது இசை வாழ்க்கையை துவங்கினார். ஆனால் அவருடைய பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களில் அவருடைய குறிக்கோள் பாடுவது அல்ல, மல்யுத்த வீரர் ஆகுவதுதான். ஆனால் அவருடைய மூக்கு கண்ணாடி மல்யுத்தத்தில் அவருக்கு இடையூறுகளை ஏற்படுத்தியது. அதற்கு பின்னர் தான் அவர் இசையை தன் பாதையாக தேர்ந்தெடுத்தார். பத்மஸ்ரீ மற்றும் பத்ம பூஷன் விருதுகளை பெற்ற இந்த பாடகருக்கு நிகராக இன்று வரை வேறொருவர் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இந்த இசை மேதையின் மரணத்தை நாட்டில் பலரும் துக்கம் அனுசரித்தனர். இது நாட்டுக்கு ஒரு பேரிழப்பு என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அனுதாபம் தெரிவித்துள்ளார். இன்று இந்த பூமியை விட்டு மன்னா டே மறைந்தாலும் அவருடைய வசீகர குரல் மக்கள் மனதில் என்றும் மறையாது.
செய்தியை வழங்கியவர் சங்கீதா ராஜன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் விமல் சொக்கநாதன்.
ஜெர்மனியின் அஞ்சலா மெர்க்கல் அம்மையாரின் கைத்தொலைபேசி உரையாடல்களை அமெரிக்க உளவாளி நிறுவனங்கள் ஒட்டுக்கிட்டு வந்துள்ளன என்ற குற்றச்சாட்டு சம்பந்தமாக தம்மை வந்து சந்திக்கும்படி ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்க தூதரை அழைப்பாணை அனுப்பியிருக்கிறது. கொல்கத்தாவில் இந்திய தனியார் மருத்துவமனை அமர்த்தவர்களின் கவனக்குறை காரணமாக 36 வயதான அனுராதா சாஹு உயிரிழக்க நேரிட்டமைக்கு இந்திய உச்சநீதிமன்றம் மிகப்பெரும் இழப்பீட்டுத் சுமார் 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.